வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. நான் உங்கள் விவன், நடிகர், திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆஃப் ஈவேரா. நண்பர்களே, சமீபத்தில் நான் படித்த முக்கியமான சமூக நீதி பேசுகிற புத்தகங்களை பற்றி தான் நான் இந்த எபிசோடில் பேசிகிட்ருக்கேன். அப்படி சமீபத்தில் நான் படித்த ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அந்த புத்தகத்தோட பெயர் சாதியற்றவளின் குரல். சாதியற்றவளின் குரல். இந்த புத்தகத்தை வந்துட்டு எழுதியிருக்கிறவங்க ஜெயராணி. அவங்க வந்துட்டு தலித் முரசுன்ற இதழில் எழுதி வந்த கட்டுரைகளை தான் தொடராக எழுதி வந்திருக்காங்க. அப்போவே இந்த கட்டுரைகள் பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க, ஜெயராணியின் சாதியற்றவளின் குரல். இது வந்துட்டு கருப்பு பிரதிகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 357 பக்கங்களை கொண்ட அந்த புத்தகம் நான் படித்து முடிச்சிட்டேன். உண்மையிலே ஒரு பெண் இவ்வளோ காத்திரமாக இந்த சமூகத்தை பற்றி தந்தை பெரியார் அவர்களை ஆழமாக உள்வாங்கி, அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஆழமாக உள்வாங்கி, இந்த ஜாதி சாதி அப்படின்ற இந்த ஒரு கொடிய நோயை, இந்த கொடிய நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற தலித் மக்கள் பக்கம் நின்று எவ்வளவு காத்திரமாக வெளிப்படுத்தணுமோ அவ்வளவு காத்திரமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே அந்த தோழர் ஜெயராணி அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மேலும் மேலும் இந்த மாதிரியான காத்திரமான பதிவுகளை தோழர்கள் வெளியிடணும். இந்த புத்தகத்திலிருந்து நிறைய தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டுரையும் அந்த தலைப்பையும் அவங்க ஒவ்வொரு கட்டுரையும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 பக்கம் 10 பக்கம் இருக்கும். அந்த தலைப்புக்காக அவங்க எழுதிய ஒரு 5 வரிகளை மட்டும் நான் படித்து காட்டலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ அவங்க எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, இந்த 5 வரிகளை இவ்வளோ காத்திரமாக எழுதுனவங்களோட எழுத்துக்கள் எவ்வளோ வீரியமாக இருக்கணும் நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ அவங்க தோழரோட அவங்க இந்த புத்தகத்தில் எழுதுன அவங்கள பற்றின ஒரு சிறு அறிமுகத்தை படிக்கிறேன். நேர்மையான சிந்தனை இங்கு மாற்று சிந்தனையாகிவிட்டது. அநீதியை எதிர்ப்பவர்களை மாற்று சிந்தனையாளர் என அழைக்கின்றோம். சமூகத்தின் பிரச்சனையே பேசுபவை இங்கே மாற்று ஊடகங்களாகிவிட்டன. அப்படியெனில் இந்த பெரும்பான்மை சமூகமும் அதன் அரசியலும் பொருளாதாரமும் பொழுதுபோக்கு வாழ்வியலும் நம்பிக்கையும் எத்தனை நேர்மையற்றதாக பாகுபாடுகளை கொண்டாடுபடுவையாக, எத்தனை நேர்மையற்றதாக பாகுபாடுகளை கொண்டாடுபவையாக இருக்கிறதென பாருங்கள். நீதியும் நேர்மையும் இங்கு மாற்று சிந்தனையெனில் இந்த சமூகத்தின் நேரான சிந்தனை அநீதியும் நேர்மையின்மையும் தானே. பார்ப்பனர்களின் பிடியில் இருக்கும் வெகு மக்கள் ஊடகங்களின் நிறம் மட்டும் கருப்பாக இருந்துவிட எந்த நியாயமும் இல்லை. பார்ப்பனர்களின் பிடியில் இருக்கும் வெகு மக்கள் ஊடகங்களின் நிறம் மட்டும் கருப்பாக இருந்துவிட எந்த நியாயமும் இல்லை. ஜெயராணி. இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 3 தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் படிக்கிறேன். கல்லூரி படிப்பு முடிந்ததும் வருமானத்துக்கான வேலை வாய்ப்புகளை தேடாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின், குறிப்பாக தலித்துக்களின் பிரச்சனைகள் குறித்த தகவல்களை தேடி வெயிலிலும் பொழுதியிலும் அலைந்து திரிந்து புலனாய்வு கட்டுரைகள் எழுதத் தொடங்கிய முதல் தலித் பெண் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜெயராணிதான் என்று கருதுகிறேன். எஸ்வி ராஜதுரை. தொல்குடி தமிழ் மக்களின், தொல்குடி தலித் மக்களின் மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான வாழ்வியலை எதிரொலிக்கும் ஜெயராணியின் எழுத்து தலித் இதழியல் வரலாற்றில் தலித் பெண் இதழியலாளர் என்ற வகை மாதிரியின் தலையெழுத்தாய் மிளிர்கிறது. சாதியற்றவளின் குரலை வெளியிடுவதில் தலித் முரசு பெருமை கொள்கிறது. புனித பாண்டியன். சாதி ஒழிப்பு என்கிற மைய ஊற்றின் கிளை ஆறுகளாய் வாசிக்கும் மனங்களை நோக்கி வெள்ளமென பாய்கின்றன ஜெயராணியின் இக்கட்டுரைகள், கருப்பு பிரதிகள். நண்பர்களே, தோழர்களே, இப்போ நான் ஒவ்வொரு கட்டுரையோட தலைப்பையும் அந்த கட்டுரையில் அவங்க முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு ஐந்து வரியை மட்டும் நான் படிக்கிறேன். அருந்ததியர்கள் மீது திணிக்கப்படும் அசிங்கம், தன் கழிவை தான் பார்க்கவே முகம் சுளிக்கும் மனித சமூகத்தின் கழிவுகளை அகற்ற சக மனிதனே துணிந்து பயன்படுத்தப்படுகிறான். வறுமையும் சமூக கட்டமைப்பும் அவர்களை இப்படி வாழ சம்மதிக்கிறது. ஒதுக்கப்பட்டவர்களே ஒதுக்கும் புதிரை வண்ணார்கள். வண்ணான் வராத வீடு விளங்காது என்ற பழமொழியோடு தான் சலவை தொழிலாளர்களின் அடிமைத்தனம் ஆரம்பமாகியது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வீடு வீடாக சென்று துணி எடுத்தாக வேண்டும். சிங்கார சென்னைக்காக பற்றி எறிகின்றன குடிசை பகுதிகள். டைட்டல் பூங்கா வளர்ந்துவிட்ட தமிழகத்தில் இன்றும் கழிப்பிட வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. வடிகால் வசதி இல்லாததால் குடிசை பகுதிகள் எப்பொழுதும் கூவம் நதியின் குடியிருப்பாகவே இருக்கின்றன. தீவிரவாதிகளாக்கப்பட்ட இஸ்லாமியர்கள், தலித் மக்கள் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்றனர், இஸ்லாமியர்கள் மத ரீதியாக ஒடுக்கப்படுகின்றனர். இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதில் இந்து மதவெறியர்கள் தெளிவாக இருக்கின்றனர். உறையாத இரத்தம், சுடுகாடாய் சங்கனாங்குளம் முகம் தொலைத்த பெண்கள், பெண்களை வெறும் உடலாக பார்க்காதீர்கள் என்கிற வாதங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. தலித் பெண்கள் வெறும் பெண் உறுப்பாக மட்டுமே பார்க்கப்படுகின்றனர். எப்பொழுதும் கட்டி காக்கப்படும் தீண்டாமை பாலியல் வல்லுறவின் போது மட்டும் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. பெண்ணியம், மதங்களின் பொறுக்கித்தனங்களை பேசத் தயங்கும் கடவுள்களை எதிர்க்க துணியாத யாராலும் பெண்ணடிமைத்தனத்தை இம்மியளவு கூட நகர்த்தி பார்க்க முடியாது. ஆத்திரம் அறிவை மறைக்கலாமா? தலித் விடுதலைக்காக பாடுபடுகிறோம் என்றால் சாதியை ஆதரிப்பதாக அர்த்தமாகுமா? சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுவதை எதிர்க்கிறோம் என்றால் மதவாதத்தை ஆதரிப்பதாக அர்த்தமாகுமா? கண்டனம் தண்டனையாகுமா? தாழ்த்தப்பட்ட சாதியினராகவோ பழங்குடியினராகவோ உள்ள ஒருவரை குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்காதிருக்குமாறோ கட்டாயப்படுத்தினால் அவர் 6 மாதம் முதல் 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தண்டிக்கப்படுவர். இந்தியனே வெளியேறு. உரிமைகளோடு வாழ்வதன் அவசியத்தை உணர்ந்துவிட்ட மக்கள் அதற்கெல்லாம் கலங்குவதில்லை, தங்கள் போராட்டங்களை கைவிடுவதில்லை. பல உயிர்களை காவு கொடுத்தேனும் உரிமையை மீட்டெடுத்ததாக வரலாறுகள் உணர்த்துகின்றன. வடகிழக்கு மக்களின் போராட்டங்கள் தொடர்வது அந்த நம்பிக்கையில்தான். அநீதி அழிய இரத்தம் சிதற பெண்கள் எழுதிய தீர்ப்பு. மக்களை ஒடுக்க அரசு உருவாக்கிய தவறான சட்டம் மணிப்பூர் பெண்களை நிர்வாணமாக சாலையில் இறங்க வைத்தது. சட்டம் தன் கடமையில் இருந்து தவறியதால் நாக்பூர் பெண்கள் இன்று கொலை செய்தவர்களாகி இருக்கின்றனர். மணிப்பூரோ நாக்பூரோ, பெண்கள் வைராகியத்துடன் உரசி போட்ட தீக்குச்சி கிளர்ச்சியை பற்றியெறிய வைத்திருக்கிறது. இனவெறியும் புனிதப்படுத்தப்பட்ட இனவெறியும். ஜெர்மனியில் ஒரே ஒரு ஹிட்லர்தான். நியாயப்படி பார்த்தால் இந்திய மக்கள் தொகையில் ஏறக்குறைய 3% பேர் ஹிட்லர்கள். இவர்கள்தான் மூளைக்கு மூளை நின்று இந்தியாவில் சாதியம் வழக்கொழிந்து விடாதபடியும் வெளியே தெரிந்து விடாதபடியும் காத்து நிற்கின்றனர். பறிபோகும் பச்சை பூமி. காட்டில் வேட்டையாடியதை பங்கிட்டு சரிசமமாக உண்டு வாழும் அவர்கள் வனத்தின் எந்த வளத்தையும் படமாக பார்த்ததில்லை. இத்தனை ஏக்கர் நிலம், அதை பட்டா போட்டு நம் பெயருக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்ற சுயநலம் இல்லை. காட்டில் வேட்டையாடியதை பங்கிட்டு சரிசமமாக உண்டு வாழும் அவர்கள் வனத்தின் எந்த வளத்தையும் படமாக பார்த்ததில்லை. இத்தனை ஏக்கர் நிலம், அதை பட்டா போட்டு நம் பெயருக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்ற சுயநலம் இல்லை. கழுத்தறுக்கும் இந்துத்துவம் சிதையும் தலித் தலைமுறை. இந்துத்துவவாதிகள் தலித் மக்களை கலவரத்துக்கு மட்டும்தான் தயார் செய்கிறார்கள். தொடக்கத்தில் காலை பிடிக்கும் இந்துத்துவம் நாள் போக்கில் எப்படி கழுத்தை பிடிக்கும் என்பதற்கு கோவை உக்கடம் பகுதி மக்களே வாழும் உதாரணம். பீடங்கள் பறிபோகின்றன, பதற்றத்தில் பார்ப்பனர்கள். இந்தியாவின் பிரதமர் கூட சங்கராச்சாரி காலில் விழும் நிலை இருந்ததால் பார்ப்பனர்களுக்கு அதுவே பெரிய பலத்தை கொடுத்தது. கொலை குற்றம் தொடங்கி பெண்கள் தொடர்பு வரை சங்கராச்சாரி தோளுரிக்கப்பட்டவுடன் சமூகம் அவர் மீது காரி உமிழ்ந்தது. பார்ப்பனர்கள் அது தங்கள் மீது விழுந்ததாகவே எடுத்து கொண்டனர். தேவாலயத்தில் சாதி வெறி. ஒரு தவறான மதத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க விளையும் மற்றொரு மதம் அந்த தவறான மதத்தின் கொள்கைகளையே இரவல் வாங்கினால் எப்படி? இந்து கோயில்களில் நடப்பது போலவே பூஜை, காதுகுத்து, மொட்டையடிப்பது, தேரிழுப்பது என எல்லா சடங்குகளையும் கிறித்தவம் உள்வாங்கி இருக்கிறது. ஆதிக்கம் ஆபாசம் ஆண்கள், அமைதி காக்கலாமா பெண்கள்? ஓர் ஆண் நடிகைகளாகிய பெண்களை பார்த்து விபச்சாறு என்று சொன்னபோது திரண்டு வராத மகளிரணியும் பெண்கள் அமைப்பும், ஒரு பெண் பாலியல் விஷயத்துக்காக ஒரு பெண் பாலியல் விஷயங்களுக்காக குரல் கொடுக்கும்போது மட்டும் சீறிப்பாய்வதன் நியாயம் புரியவில்லை. விடுதலை என்பது இந்து மதம் அழிந்தால்தான் சாதியும் அழியும் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோலத்தான் பெண்ணடிமைத்தனமும். சாமியிடம் போய் சாதி அழிய வேண்டுவது முட்டாள்தனம், பெண்ணடிமைத்தனமும் அப்படியே. இந்து மதம் அழிந்தால்தான் சாதியும் அழியும் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோலதான் பெண்ணடிமைத்தனமும். சாமியிடம் போய் சாதி அழிய வேண்டுவது முட்டாள்தனம், பெண்ணடிமைத்தனமும் அப்படியே. பொய்யர்கள் ஆளும் பூமி. சாதியை உள்ளடக்கிய தொழில்களில் துப்புரவு தொழிலும் ஒன்று என்பதால்தான் வெட்கங்கெட்ட இந்த நாட்டிலிருந்து அதை விரட்ட முடியவில்லை. தாங்கள் இந்த தொழில் செய்யவே படைக்கப்பட்டவர்கள் என அருந்ததியினரை நம்ப வைத்து இன்று வரை காரியம் சாதித்து வருகிறது சாதிய சமூகம். அந்த அடிமை சிந்தனையிலிருந்து ஒவ்வொருவரையும் வெளியேற்றி விடுதலை உணர்வை அளிக்க வேண்டியதே முதற்கடமை. அந்த அடிமை சிந்தனையிலிருந்து ஒவ்வொருவரையும் வெளியேற்றி விடுதலை உணர்வை அளிக்க வேண்டியதே முதற்கடமை. நீதிமன்றங்கள் பலிபீடங்களா? ஒருவன் குற்றம் செய்யாமல் தடுப்பதும் திருத்துவதுமே சட்டத்தின் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, பழிக்கு பழி என்பது போல் கொலைக்கு கொலையே தண்டனையாக வழங்குவது எந்த விதத்தில் நியாயம்? முஸ்லீம்கள் சனநாயகம், முஸ்லீம்கள் ஜனநாயகம் புறக்கணித்த குடிமக்கள். இந்துத்துவவாதிகள் ஆழமாக விதைத்து விட்டிருக்கும் கருத்தாக்கங்களை களைந்து முஸ்லீம்களை இந்நாட்டின் குடிமக்களாக உணரச் செய்தலே அரசின் முதல் பணி. அதற்கான அடித்தளம் பாரபட்சமற்ற பிரதிநிதித்துவத்தை முஸ்லீம்களுக்கு வழங்குவதில்தான் தொடங்கும். குற்றவாளி பாபாவுக்கு வெண் சாமரமா? பெருகும் சாமியார்களால் இந்த சமூகம் சீரழிந்து மூழ்குவதை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதனையோடு. ஆன்மீகத்தை வேரோடு பிடுங்கேறிய தெளிந்த தீர்வு நம் கையில் இருக்கிறது. என்ன செய்தால் இந்து மதத்தை ஒழிக்க முடியும் என்பதற்கு நம் கையிலும் பெரியார் கொடுத்து சென்ற திட்டமிடல் அட்டவணை இருக்கிறது. பெருகும் சாமியார்களால் இந்த சமூகம் சீரழிந்து மூழ்குவதை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதனையோடு. ஆன்மீகத்தை வேரோடு பிடுங்கேறிய தெளிந்த தீர்வு நம் கையில் இருக்கிறது. என்ன செய்தால் இந்து மதத்தை ஒழிக்க முடியும் என்பதற்கு நம் கையிலும் பெரியார் கொடுத்து சென்ற திட்டமிடல் அட்டவணை இருக்கிறது. இந்தியனே வெளியேறு. பல்வேறு பண்பாடு மொழி வாழ்க்கை முறையை கொண்ட மக்களை துப்பாக்கி முனையில் இணைத்து இந்து சாம்ராஜ்யத்துக்குள் அடைத்ததே இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சாதனை. அப்படி இணைய மறுக்கிறவர்களை தீவிரவாதிகளாகவும் நக்சலைட்டுகளாகவும் சித்தரிக்கப்பட்டு ஆயுதங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றனர். தலித் தலைவர்களுக்கு குண்டா இருப்பிலிருந்து ஒரு மனம் திறந்த மடல். சாதியின் சூழ்ச்சியையும் பயங்கரத்தையும் எடுத்துச் சொல்லி தலித் மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய தாங்கள் மக்களை உட்சாதி பிரிவின் மூலம் தனித்தனி தீவுகளாக்கியதோடு பாகுபாட்டை அப்படியே கட்டி காக்கிறீர்கள். சாதியின் சூழ்ச்சியையும் பயங்கரத்தையும் எடுத்துச் சொல்லி தலித் மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய தாங்கள் மக்களை உட்சாதி பிரிவின் மூலம் தனித்தீவுகளாக ஆக்கியதோடு பாகுபாட்டை அப்படியே கட்டி காக்கிறீர்கள். புதிரை வண்ணார்களாக்கப்பட்ட பூர்வீக வண்ணக்கலைஞர்கள். இனவெறி, பெண்ணடிமைத்தனம், முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் என உலகின் எந்த அடிமைத்தனத்தை விடவும் வலுவானது, கொடுமையானது சாதிய பாகுபாடு. காரணம், அதில் மேல் குறிப்பிடப்பட்ட எல்லா பாகுபாடுகளுமே உள்ளடங்கி விடுகின்றன என்பதே உண்மை. இனவெறி, பெண்ணடிமைத்தனம், முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் என உலகின் எந்த அடிமைத்தனத்தை விடவும் வலுவானது, கொடுமையானது சாதிய பாகுபாடு. காரணம், அதில் மேல் குறிப்பிடப்பட்ட எல்லா பாகுபாடுகளுமே உள்ளடங்கி விடுகின்றன என்பதே உண்மை. உத்தப்புறம் உடைக்க முடியாத ஜாதி. இடிக்கப்பட்ட 15 அடி சுவரை பற்றி பேச நமக்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் எங்கே சாதி இந்துக்களுக்கு வலிக்கப் போகிறதோ என பார்த்து பதமாக உடைக்கப்பட்ட சுவர் அது. உடைக்கப்படாத சுவர் பற்றியும் பேச நமக்கு எதுவும் இல்லை. ஏனெனில் அது இருந்தாலும் இல்லை என்றாலும் தலித் மக்களின் நிலைமை ஒன்றும் மாறிவிடப் போவதில்லை. மாஞ்சோலை, அடிமை வாழ்வுக்கு எதிரான 100 ஆண்டு போர். சட்டப்பேரவைகளையும் நாடாளுமன்றத்தையும் வெறுமனே தலித் மக்களை கொண்டு நிரப்புவதால் மட்டும் அடிமைத்தனம் அழிந்து விடாது. இந்த சமூகத்தை நேர்படுத்த விரும்புவோர் பணியாற்ற வேண்டிய இடம் அது மட்டுமல்ல. மதங்களின் வேர்களும் சாதியின் கிளைகளும் இந்த சமூகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. வெறும் வசனங்கள் பேசி அவற்றை அழித்துவிட முடியாது. கற்றது சாதி. இன்று பிற்படுத்தப்பட்டோர் அனுபவிக்கும் சட்ட ரீதியான எல்லா உரிமைகளையும் உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்ற உண்மையை எடுத்துச் சொல்ல ஆள் இல்லை. இந்த சமூகத்தில் இருந்து சாதி வேரோடு அழிய வேண்டுமானால் அம்பேத்கரின் கருத்துக்களை முழுவீச்சில் பரப்பியாக வேண்டும். இன்று பிற்படுத்தப்பட்டோர் அனுபவிக்கும் சட்ட ரீதியான எல்லா உரிமைகளையும் உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்ற உண்மையை எடுத்துச் சொல்ல ஆள் இல்லை. இந்த சமூகத்தில் இருந்து சாதி வேரோடு அழிய வேண்டுமானால் அம்பேத்கரின் கருத்துக்களை முழுவீச்சில் பரப்பியாக வேண்டும். சேரிகள் இந்தியாவின் இழிமுகமா? நம் கால்களுக்கடியில், கைகளுக்கு அருகில், தலைக்கு மேலே, வெகு அருகே நடந்தேறும் அநீதிகள் கூட நம் உணர்வுகளை சுண்டுவதில்லையே. ஏன்? காரணம், நாம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம். பலர் விரும்பி, சிலர் அறியாமையில், சிலர் விருப்பமின்றி. நம் கால்களுக்கடியில், கைகளுக்கு அருகில், தலைக்கு மேலே, வெகு அருகே நடந்தேறும் அநீதிகள் கூட நம் உணர்வுகளை சுண்டுவதில்லையே. ஏன்? காரணம், நாம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம். பலர் விரும்பி, சிலர் அறியாமையில், சிலர் விருப்பமின்றி. குழந்தை போராளி ஆண்களுக்கான கண்ணாடி. நாம் எத்தனைதான் நியாயங்களை கற்பித்து கொண்டாலும் சண்டையும் போரும் வன்மமும் குழந்தைகளுக்கானது அல்ல. அந்த சுமை குழந்தைகளால் சுமக்கக்கூடியதும் அல்ல. போர் மற்றும் வன்முறையின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாத யாரும் அதற்கு பயிற்றுவிக்கப்படவோ பழக்கப்படுத்தப்படவோ கூடாது. ஊடக பயங்கரவாதம். இந்தியாவில் காவல்துறை மாதிரிதான் பத்திரிகை துறையும். சீருடை ஒன்றை வைத்தே காரியங்களை சாதிப்பதைப் போல பிரஸ் என்ற அடைமொழியை வைத்து கொண்டு தொடர்ந்து உரிமை மீறல்களில் ஈடுபடுவதும் பத்திரிகை நெறிகளை அவமதிப்பதும் நடக்கிறது. %33% மோசடி. சாதிக்குள்ளே நிறவேற்றுமை இருக்கிறது. வர்க்க ஏற்றத்தாழ்வுகள் புதைந்திருக்கின்றன. பாலியல் கொடுமைகளும் சுரண்டல்களும் சாதியின் முக்கிய அங்கம். தீண்டாமையும் வன்கொடுமையும் மூட கருத்தியல்களும் சாதியின் கூறுகள். ஆணாதிக்கத்தை விடவும் பன்மடங்கு வலிமை மிக்க பாகுபாடு ஒன்று இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கிறது என்றால் அது சாதி மட்டும்தான். சாதிக்குள்ளே நிறவேற்றுமை இருக்கிறது. வர்க்க ஏற்றத்தாழ்வுகள் புதைந்திருக்கின்றன. பாலியல் கொடுமைகளும் சுரண்டல்களும் சாதியின் முக்கிய அம்சம். தீண்டாமையும் வன்கொடுமையும் மூட கருத்தியல்களும் சாதியின் கூறுகள். ஆணாதிக்கத்தை விடவும் பன்மடங்கு வலிமை மிக்க பாகுபாடு ஒன்று இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கிறது என்றால் அது சாதி மட்டும்தான். நண்பர்களே, தோழர்களே, இந்த கட்டுரைகளோட இந்த முன்னுரையை மட்டும் நான் படிச்சிருக்கேன். இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கட்டுரை இன்னும் இதைவிடவும் ஆழமாகவும் வீரியமாகவும் நம் தோழர் ஜெயராணி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே என்ன மகிழ்ச்சின்னா, தந்தை பெரியாரின் பேத்தியும் அண்ணல் அம்பேத்கரின் பேத்தியும் என்றே இவர்களை சொல்லலாம். ஜெயராணியின் இந்த காத்திரமான எழுத்து நம் தமிழ் சமூகத்தில் தலித்துகள் விடுதலைக்காக நிச்சயம் ஓங்கி ஒழிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி நண்பர்களே, தோழர்களே. நான் உங்கள் விவன், நடிகர் திராவிட பற்றாளன், கிராண்ட் சன் ஆப் ஈவேரா.